நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட ஓமை, த பேரபிள் ஆஃப் நியூ வைன், புதிய திராட்சை ரசம் என்கிற ஒரு ஓமையை நம்ம இந்த ஒரே ஒரு வசனத்தில் பார்க்குறோம். இயேசுவானவர் சொன்ன பல ஓமைகளில் சில ஓமைகள் பார்த்திங்கன்னா ஒரே வசனத்தில் முழு பொருளும் அங்கே அடங்கி இருக்கும். அந்த வரிசையில் பார்க்கும்போது இயேசுவானவர் இந்த இடத்துல சொல்கிறார். போன வாரம் நம்ம அதுக்கு முந்தின வசனத்தில் உள்ள ஒரு ஓமையை நம்ம சிந்தித்தோம், ஒரு புதிய ஆடை. அப்போ பழைய ஆடை மீது புதிய ஆடை என்ன செய்யக்கூடாது, தைக்கக்கூடாது, தைக்கும்போது அது ரெண்டுமே கிழிந்து போம் என்று நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இயேசு சொல்லுகிற அடுத்த ஓமை தான், புது திராட்சை ரசத்தை பழைய துருத்துகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போய் ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம், புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அப்போ இந்த ஓமையினுடைய மிக முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், பாதுகாக்கப்பட வேண்டும். எது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், புது திராட்சை ரசம் பாதுகாக்கப்பட வேண்டும். சப்போஸ் புதிய ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றுவதன் மூலமாய் என்ன ஆக போகுது, மொத்தமே முதலுக்கு மோசம் வரப்போகுது. அப்போது பாதுகாக்கப்பட வேண்டியதுதான் என்ன என்று கேட்டால், புதிய திராட்சை ரசமும் புதிய துருத்திகளும். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்திலையும் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம சிந்தித்த காரியம் என்னவென்று சொன்னால், பழைய புதிய என்று இரண்டு காரியங்களை இங்கே சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், பழைய துருத்திகள் என்பது பழைய யூத கலாச்சாரம் அல்லது யூத மதத்தினுடைய கொள்கைகள். அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் பலி செலுத்த வேண்டும், பலி செலுத்தி அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு நாள் இரட்சகர் வருவார், அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் பலி செலுத்துவது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே தரம் என்ன செய்தார், அனைவருக்காக இரத்தத்தை சிந்தி கிருபையின் மூலமாக அனைவருக்கும் ஒரு மீட்பை கொடுத்து விட்டார். இப்போ இனி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பலி செலுத்த வேண்டியதில்லை, இன்னொருவர் பாவத்திற்காக ஒரு விலங்கு அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்படுத்தின ரட்சிப்பின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், புதிய வாழ்க்கை பெறுகிறோம். இப்போ இந்த புதிய வாழ்க்கை தான் புதிய துருத்திகள், புதிய வாழ்க்கையில் ஊற்றப்படுகின்ற ரசம்தான் புதிய, அதாவது கிறிஸ்துவானவர் நமக்கு கொண்டு வந்து கொடுத்த உன்னதமான ரட்சிப்பு அல்லது மீட்பு. இப்போ பழைய துருத்திகள் என்பது பழைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை முறை. இப்போ பழைய வாழ்க்கையோடு ரட்சிப்பையும் மீட்பையும் நம்ம இணைத்து வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாய் புதிய ரசம் எப்படி பலனுள்ளதாக இருக்கிறதோ, புதிய கிருபை என்ன செய்கிறது, பழைய வாழ்க்கையை சிதறடித்து போடும். அதனால தான் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தது என்ன ஆகணும், புது சிருஷ்டியாய் மாறிடணும், பழையவைகள் ஒடிந்து போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் பழைய வாழ்க்கையை கொஞ்சம் வச்சுக்கிறோம், புதிய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஒரு நடுநிலைமையான அந்த மதில் மேல் பூனை போல் என்ன செய்வார்கள், வாட ஆரம்பித்து விடுவார்கள். உலக மனிதனை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு முகம், திருச்சபைக்குள்ளே வந்ததும் ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் இயேசு அவர்கள் என்ன சொல்கிறாரு, பழைய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்றினா என்ன ஆகும், மொத்தம் அழிந்து போகும். இந்த துருத்திகள் அப்படின்னு சொன்னால் இது எப்படி செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், விலங்குகளுடைய தோல், அதாவது அந்த மேல் தோலை மாத்திரம் என்ன செய்வார்கள், சரியாக வெட்டி எடுத்து அதை என்ன செய்வார்கள், அதை ஒரு பக்கம் மாத்திரம் நல்லா டைட் பண்ணிடுவாங்க. அந்த தோலினால் செய்யப்பட்டதுனால என்ன ஆகும்னா, அதில் வார்க்கப்படுகின்ற புது திராட்சை ரசம் என்ன செய்யும், திராட்சை ரசம் கொஞ்சம் கொஞ்சமாய் அது புளிக்க ஆரம்பிக்கும். அப்படி புளிக்கும்போது என்ன ஆகும்னா, அதுலேருந்து ஒரு விதமான கேஸ் உருவாகும், அது கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த துருத்திகள் விரிவடைய ஆரம்பிக்கும். ஒரு 10 முறை 15 முறை நம்ம திராட்சை ரசத்தை ஊற்றி நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும், துருத்திகள் அதனுடைய தன்மையெல்லாம் மறந்து ரொம்ப பெருசாகிடும். அதுக்கப்புறம் ஊற்றினா என்ன ஆகும், அந்த துருத்தி கிழிஞ்சு போகும், ஊற்றின திராட்சை ரசமும் கெட்டு போகும். இப்போ நம்ம இதிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோன்னு கேட்டால், புது ரசம் என்னென்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷம். யோவான் 3:16-17 வசனத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், யாராவது வாசிக்கலாம், யோவான் 3:16-17, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிகளின் எவனும் அவன் 17 உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வந்தார். அவர் மூலமாக ஒரு மனிதர் என்ன செய்ய மாட்டான், கெட்டே போக மாட்டான். அப்போ அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த ரசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது உண்மையிலேயே விலையேற பெற்ற ஒன்று. அப்போ ஆண்டவர் கொடுக்கின்ற மன்னிப்பும் ரட்சிப்பும் நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த செய்தி. இப்போ யூத மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, அது எப்படி முடியும், ஒரு மனிதனால் எப்படி மிகப்பெரிய ரட்சிப்பை உண்டாக்க முடியும்? அவர்களால் அதை என்ன செய்ய முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்தவங்க என்ன நினைச்சாங்க, ரட்சிக்கப்படணும், என்ன நினைக்கணும், பலி செலுத்தணும், பலி செலுத்தணும், பத்து கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அதுதான் வாழ்க்கை முறை நினைத்தார்கள். ஆனா இங்க இயேசுவன் என்ன சொல்றாரு, விசுவாசத்தின் மூலமாக ஒரே தரம் அவரே தன்னை பலியாக கொடுத்தது மூலமாக என்ன வரப்போகிறது, இங்க ஒரு புதிய ரசம் உருவாயிடுச்சு. இப்ப பழைய துருத்திகள் இந்த புதிய ரசத்தை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்வதில்லை. சோ இயேசுவானவர் இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, எல்லா காலத்தில் வாழும் எல்லா ஜெனரேஷனுக்கும் அவர் ஒரு புதிய ரசமாக தன்னை என்ன செய்கிறார், இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். இப்போ அந்த ரசத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும், நாம் நம்மை தகுதிப்படுத்தணும். நம்ம ஒரு பழைய துருத்தியாக இருப்போம்னு சொன்னால் கண்டிப்பாக இட் இஸ் டேஞ்சர். எனவே தான் பவுல் அதை சொல்லும்போது சுவிசேஷம் என்ன செய்வதில்லை, மாறுவதே இல்லை. ஊருக்கு ஒரு சுவிசேஷம் இல்லை. இந்தியாவில் போனாலும் எந்த வேதத்தை நம்ம படிக்கிறோமோ உலகம் முழுவதும் ஒரே சுவிசேஷம். ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே சுவிசேஷம், படித்தவருக்கும் பாமர மனிதனுக்கும் ஒரே சுவிசேஷம், நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரே சுவிசேஷம். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவனுக்கும் நான் கிறிஸ்டியன்ஸுக்கும் ஒரே சுவிசேஷம் தான். நமக்கு வந்து ஒரு விசேஷித்த சுவிசேஷத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. எந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம், இன்னொரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஒரே சுவிசேஷம். அதான் பவுல் என்ன சொல்கிறார், 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதை தெளிவுபடுத்துகிறார். ஏன் நம்ம அதை மாற்றக்கூடாது, ஏன் நமக்கு கிடைத்த சுவிசேஷத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேணும். 1 கொரிந்தியர் 9:20-21 பார்த்தீங்கன்னா, அங்கே பவுல் சொல்கிறாரு, எல்லாரையும் நான் கொண்டு வருவதற்கு என்ன செய்கிறேன், எல்லாரை போல மாறுகிறேன், ஆனாலும் நான் என்ன செய்வதில்லை. கடைசி சொல்லும்போது பாருங்க, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப என்ன சொல்றார், எல்லாரையும் நான் என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும், நான் அவனை போல மாறுகிறேன், ஆனால் நான் எதை விடுறதில்லை, அந்த எசன்ஸ், அந்த புதிய ரசம் எனக்குள்ள என்ன செய்கிறது, அதை நான் என்ன செய்வது, ஒரு நாள் விட்டு கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, உலகத்துக்கு ஏற்ற போல மாறணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, வாழ்க்கையை மாத்திடுறாங்க. கடைசியில் திரும்ப அவங்க என்ன செய்வதில்லை, கிறிஸ்துவுக்குள்ள வருவதே இல்லை. அப்போ பவுலடியார் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையில அதை ரொம்ப ஆழமாக அவர் புரிந்து கொள்கிறார். இப்போ புதுசாக இருக்கிற துருத்திகள் அந்த அது அப்படி வைன் ஸ்கின் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நாள் ஆக ஆக அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி குறைஞ்சிரும், எலாஸ்டிசிட்டி குறைஞ்சிரும். அப்புறம் என்ன ஆகிடும், ஈஸியாக அது என்ன செய்யும், பிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறப்படும். ஆனால் புதிய ரசம் என்ன ஆகும்னா, ஃபார்மட்டாக ஒரு மாதிரி பபிள் ஆகி அதனுடைய அது என்ன செய்யும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அது என்ன செய்யாது, புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்திகள் ரொம்ப காலம் என்ன செய்ய முடியாது, காக்க முடியாது. ஸோ இயேசுவானவர் கொடுத்த புது ஜீவன், புதிய விசுவாசம், புதிய கிறிஸ்தவ அனுபவம், இது எதுவுமே பழைய மனிதனோடு கூட இணைந்து ரொம்ப காலம் இருக்க முடியாது. இப்போ ஒரு சிலர் சொல்லலாம், நான் பாவத்தோடையே நான் என்ன செய்கிறேன், கடவுளை ஆராதிக்கிறேன், நான் பாவத்தோடையே என்ன செய்கிறேன், நான் வேதத்தை தினம் தினம் வாசிக்கிறேன், நான் பாவம் செய்து கொண்டே நான் ஜெபிக்கிறேன், ஏன் நான் வாழலையா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா, ரொம்ப காலம் அது என்ன செய்யாது, நீடிக்காது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஆண்டவர் தந்திருக்கிற இந்த புதிய வாழ்க்கைக்கு நம்மை மாற்றிக்கொள்ளும்போது தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த புதிய ரசத்தை நாம் என்ன செய்ய முடியும், 100% ரசமும் பாதுகாக்கப்படும், நாமும் என்ன செய்வோம், துருத்திகளும் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா துருத்தியும் அவுட் ஆக போது, ஊற்ற வைத்திருக்கிற ரசமும் வீணாக போகிறது. அப்போ இந்த இலஸ்ட்ரேஷன்ல 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1, ஓல்ட் டெஸ்டமெண்ட் யூத மதம் ஜூடாயிசம், இன்னொன்று நியூ டெஸ்டமெண்ட்ல நியூ கவனன்ட் இயேசு கிறிஸ்துவானவர். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பழைய துருத்தி பழைய ரசம் சேஃப், பழைய துருத்திக்கு பழைய ரசம் நல்லா இருந்தது. அதனால ஆண்டாண்டு காலமாக வேத பண்டிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, யூத கலாச்சாரத்தின்படி யூத மார்க்கத்தின்படி வாழ்ந்து அவங்க என்ன செய்தாங்க, கிறிஸ்துவின் காலங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவங்க பாவி, நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களை தள்ள முடியாது. இப்ப தானியல் வாழ்ந்தாரு, தாவீது இருந்தாரு, சாலமோன் இருந்தாரு. ஆனா பழைய வாழ்க்கை முறைக்கு அவங்க எப்படி இருந்தாங்க, தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்திக் கொண்டாங்க. ஆனா புதிய துருத்தி புதிய ரசத்தோட தான் எப்படி இருக்கும், சேஃபா இருக்கும். இப்ப அந்த துருத்தியும் ரசமும் மாறும்போது தான் ஆபத்து. பழைய துருத்தில புதிய ரசம் வந்தாலும் ஆபத்து, புதிய துருத்தில பழைய ரசத்தை ஊத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்று சொன்னால் புதிய துருத்தில பழைய வாழ்க்கையை கொண்டு வந்து இணைப்பதன் மூலமாக பிரயோஜனம் இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய ரசம், புதிய திராட்சை ரசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நம்ம எதை சிந்திக்கணும்னா, இந்த புதிய திராட்சை ரசம், புதிய துருத்தி, இதுக்கு என்ன அர்த்தம், அதை நம்ம எப்படி இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர்களுடைய 18 அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக்கொள்வோம். அங்கே ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் அனுபவம் நம்ம அதை பார்க்க முடியும். யார் ரட்சிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அப்பல்லோ என்கிற ஒருவன் என்ன செய்கிறான், ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான், சுவிசேஷம்லாம் அறிவிக்க போயிடுறான். அப்படி அறிவிக்கும் போது அங்கே அக்கில்லா பிரிஸ்கில்லான்னு சொல்லி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு போய் அவங்கள சந்திக்கிறாங்க. அங்கே அப்பல்லோ என்ன செய்து கொண்டிருக்கிறான், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அப்பல்லோவனுடைய சுவிசேஷம் தவறான ஒரு சுவிசேஷம். ஏன்னா அப்பல்லோ யார்கிட்ட இருந்து, அவன் யோவான் ஸ்நானகனோடு கூட இணைந்து என்ன செய்தான், ஞானஸ்நானம் பெற்று அவனுடைய உபதேசம் இருந்தது. இந்த சம்பவத்தில் நம்ம நான்கு காரியம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒரு புதிய துருத்தியாக நம்ம மாறும்போது நம்முடைய குணாதிசயம்லாம் எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் பி வில்லிங் டு அக்செப்ட் டீச்சிங். முதலாவது நாம் ஆண்டவருடைய டீச்சிங், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். விசேஷமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா, அப்போஸ்தலர் 18 அதிகாரத்தை பார்க்கும்போது 18-19 இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் நம்ம அதை பார்க்க முடியும். அங்கே ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் 18 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு தர்க்கம் வரும். அப்போது மூணு விதமான ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுவாங்க. முதல் ஞானஸ்தானம் என்னென்னா, யூத மக்கள் ஒரு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. எதுக்காக ஞானஸ்தானம் கொடுப்பாங்கன்னா, யூதர் அல்லாதவர்கள், ஜென்டைல் சொல்கிறாங்கள, அவர்கள் ஒருவன் யூதனாக மாற்றப்படுவதற்கு ஒரு என்ன நடக்கும், ஒரு ஞானஸ்தானம் உண்டு. ரெண்டாவது ஒரு ஞானஸ்தானம் இருந்தது, அது பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தான். எதற்காக, மனம் திரும்புதலுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தான். இந்த ஞானஸ்தானத்தை பெற்றவன் தான் அப்பல்லோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பல்லோ வந்து ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறான். அது 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தை பார்க்குறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் அவன் ஞானஸ்தானம் கொடுக்குறான். அது எதற்காகனா, அது கிறிஸ்துவை என்ன செய்வது, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்குரிய அடையாளமான ஒரு ஞானஸ்தானம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நானும் என்ன ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோன்னு சொன்னால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுவதின் அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். இப்போ நடந்த சம்பவம் என்னன்னா, சில நேரங்களில் நம்ம ஒரு கருத்து வெளிவரும்போது நம்ம என்ன செய்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். அல்லது ஒரு வேத வசனத்தை கேட்கும்போது அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்கிறோம், அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்வதில்லை, ஆயத்தமாக இருப்பதில்லை. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 19 அதிகாரம் 3 வசனம், அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகி கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை அவன் என்ன செய்கிறான், கொடுத்தான். அப்போது முதல் காரியம் என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு வேத வசனம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக் கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது தெரியுமா, அப்போ தான் நம்ம புது துருத்தியாய் மாறுறோம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நான் வேதத்தை படிச்சுட்டேன், வேதத்தை புரிந்து கொண்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், எதையும் மாற்றுவதற்கு அவசியம் இல்லை என்று சொன்னால் நாம் பழைய துருத்தியாக தான் இருக்கும், இன்னும் புது துருத்தியாக மாறவில்லை. நடந்த இந்த சம்பவம் கேட்டிங்கன்னா, இந்த அப்பல்லோ என்ன செய்கிறான் கேட்டிங்கன்னா, அப்பல்லோ வந்து 19 முதல் வசனம் வாசிங்க, அப்பல்லோ வந்து ஒரு டீச்சிங் தனக்குள்ள வைத்திருந்தான். என்ன டீச்சிங்னா, யோவான் கற்றுக் கொடுத்த டீச்சிங் வந்து அப்பல்லோவுக்கு ரொம்ப பெஸ்டா தெரிஞ்சது, அந்த டீச்சிங்கோட இருக்கிறான். அப்போது அந்த அந்த திருச்சபையில் அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா 18வது அதிகாரத்தில் அவன் அவன் நின்று பிரசங்கம் பண்ணுவான். 26வது வசனம் வாசியுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கிலா பிரிஸ்கிலா என்ன செய்கிறார்கள், அவங்க சர்வீஸில் போய் பார்க்குறாங்க. அங்கே அப்போலோ நின்று பிரசங்கம் பண்ணுறான். அதை கேட்டவுடன் அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுது, அவனுடைய பிரசங்கத்தில் உள்ள நிறைய காரியங்கள் மாற்றப்படணும்னு நினச்சதை அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும், பி வில்லிங் டு லெட் த ஒன்லி ஸ்டாண்டர்ட் ஃபார் டீச்சிங் டு பி வேர்ட் ஆஃப் காட். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு புதிய துருத்தியாக நான் வாட வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வேதம் மாத்திரமே, வேற எதையுமே நான் ஸ்டாண்டர்ட் ஆக்கக்கூடாது. அந்த கிறிஸ்தவன், அந்த திருச்சவ, அந்த சட்டத்திட்டம், இவங்க கற்றுக் கொடுத்தது நல்லா இருந்தது, இவருடைய பிரசங்கம், எந்த மனிதனுடைய ஸ்டாண்டர்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஸ்டாண்டர்டாக வைக்காம வேதத்தை மாத்திரமே என்ன செய்ய வேண்டும், ஸ்டாண்டர்டாக வைக்க வேண்டும். இங்கே அப்பல்லோ என்ன எதை கற்றுக்கொண்டான், அப்பல்லோ வந்து எதை கற்றிருந்தான், அவன் யோவானோடு இருந்த ஞானஸ்தானத்தை கற்று அதன் அதை அவன் பேசிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போ வந்து அக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் வந்து சொன்னதும் இவங்க பிரிஸ்கிலாவை என்ன செய்கிறார்கள், முதலாவது அவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு வேதம் தான் ஸ்டாண்டர்ட், இந்த வேதத்துக்கு இப்படியும் நம்ம போகக்கூடாது அப்படியும் போகக்கூடாதுன்றாங்க. அப்போ புது துருத்தி 3வது ஸ்டாண்டர்ட் எப்படி வருதுனா, பி வில்லிங் டு அக்செப்ட் பீப்புள் where they are, அவங்க இருக்கிற இடத்துலையே நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை அப்பல்லோ பிரசங்கம் பண்ணுவதை கேட்டவுடன் அந்த அக்கிலாவும் பிரிஸ்கிலாவுக்கும் ஒருவேளை கோபம் கூட வந்திருக்கலாம், தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணுறான், உண்மையான ஆண்டவரை அவன் பேசவில்லை என்று சொல்லி அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா உடனே அங்கே தர்க்கம் பண்ணலை, உடனே சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது நிறுத்து, நீ சொல்கிறலாம் தப்பு, இன்றைக்கி சில பேர் அப்படியே சொல்லிடுவாங்க சர்ச்சஸில், அப்படி சொல்லாமல் அப்பல்லோ அவர் என்ன செய்கிறார், ஒரு சகோதரனை போல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்கிறார், புதிய காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா த லவ்லி, அதாவது என்ன சொல்றது, லவ்விங்லி தே கரெக்ட் த ராங் டீச்சிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தை காண்பித்து அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அவன் என்ன செய்கிறான், புரிந்து கொள்ளுகிறான், தன்னிடம் இருக்கிற உபதேசம் தவறானது, அல்லது நான் புரிந்து கொண்டது தவறானது, எனக்கு எது தேவை, ஒரு தெளிவான ஒரு வேதம் தேவை என்று சொல்லி. அதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த இந்த கரெக்ஷன் எப்படி இருக்குன்னா நோ கண்டமினேஷன். அவனை உடனடியாக என்ன செய்யலை, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு என்று அவர்கள் கேட்கவில்லை. நோ ஆரகன்ஸ், கோவப்பட்டு அவங்க பேசலை. நோ ஜட்ஜ்மெண்ட், உடனே ஜட்ஜ் பண்ணலை. ஆனால் என்ன செய்கிறார்கள், அவனை கூப்பிட்டுட்டு வந்து அவனுக்கு தங்களுடைய வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஒரு சகோதரர் நம்முடைய திருச்சபையில் இருக்கும் யாராவது ஒருத்தர் தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னா உடனே எல்லாருக்கும் முன்ன போய் நின்றுட்டு கேவலப்படுத்தி சில பேர் என்ன செய்வாங்க, அவங்கள அதோட அடித்தே போடுவார்கள். நம்ம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட மக்களை கூப்பிட்டு வந்து ஒரு சகோதரனை போல ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தை சரியாக என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு போதிக்க வேண்டும், காண்பிக்க வேண்டும், இந்த வேதம் இப்படி சொல்லுது, இதுதான் வாழ்க்கையின் முறை என்று சொல்லி. அப்போது ஒரு மனிதன் என்ன செய்கிறான், தவறான வழியில் போகிறவங்க கூட என்ன செய்வான், சரியான வழிக்கு மாற்றப்படுவான். அடுத்தது இந்த புதிய துருத்தி எதை நம்ம கற்றுக் கொடுத்துனா, பி வில்லிங் டு லெட் எவ்ரி ஒன் பார்ட்டிசிபேட் இன் மிஷன். எல்லாரும் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பது இந்த 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 வேத வசனத்தினுடைய சாராம்சம். பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிரிஸ்கிலா வந்து ஒரு பெண், அதிகமாக ஒருவேளை பப்ளிக்கில் நின்று பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை, ஆனாலும் அவள் தன்னுடைய அவள் என்ன செய்கிறாள், அவளுடைய அவளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன செய்கிறாள், பயன்படுத்துகிறாள். நம்ம பல நேரங்கள் சொல்கிறோம் ஒரு ஒரு காரியத்தை வந்து நாங்களாம் கரெக்ட் பண்ண மாட்டோம், அதை கரெக்ட் பண்ணுறது வேறு யாரோ ஒருவர் வர வேண்டும்னு நினைக்கிறோம், அப்படி அல்ல. நாமும் இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நம்ம உணரும் பொழுது நம்ம ஒரு புதிய துருத்தியாய் மாறுவோம். இந்த ஊழியம் யாருது, யார் இந்த ஊழியம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறாரு, ஆண்டவர் வந்து தூதர்கள்லாம் இந்த ஊழியம் செய்யணும்னு நினச்சா என்ன செய்திருப்பார், நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டார், அதுபாடு தூதர்கள் அங்கங்கே அனுப்பி ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஊரில் ஒரு தரிசனத்தை காட்டு, இல்லை ஒரு மெகா டிஸ்பிளே போடு, ரெண்டு வித்தியாசத்தன்மையை ஏற்படுத்தும் சொல்லி. ஆனால் ஆண்டவர் அதில் விரும்பவில்லை. ஆண்டவர் எப்படிப்பட்ட மக்களை தெரிந்து கொண்டார், சாதாரண மக்கள், பலவீனமான மக்கள், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட மக்கள், ஆனால் அவர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த அருட்பணியில் இந்த மிஷன் ஆக்டில் ஆண்டவர் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். எனவே இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை அக்கிலா ஒருவேளை அங்கே பிரிஸ்கிலா வந்து ஒருவேளை பெண்ணாக இருந்தாலும் அவள் என்ன செய்கிறாள், தெளிவாக அங்கே என்ன செய்கிறாள், அங்கே அப்பல்லோவுக்கு தான் அவர் செய்வதை தவறு சுட்டி காட்டி ஒரு நல் உபதேசத்துக்குள்ளே நடத்துகிறாள். ஒருவேளை இதை நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நானும் எதற்கு புதிய துருத்தியாய் மாறினோம் என்று சொன்னால், புதிய ரசத்தை என்ன செய்யணும், நமக்குள் பெற்றிருக்க வேண்டும். நம்ம புதிய துருத்தியாக இல்லாமல் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து போகும், அந்த ரசம் வரும் ஆனால் நமக்குள்ளாக அழிவை தான் ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ரசத்தை அழித்து போன சில துருத்திகள், எந்தெந்த துருத்திகளில் ரசம் வந்தவுடன் அழிஞ்சு போகும். ஆண்டவர் சொல்லிட்டார், பழைய துருத்தியில் புதிய ரசத்தை வைக்காதேன்ட்டார். புதிய ரசத்தை வச்சா என்ன ஆக போகுது, கண்டிப்பாக கெட்டு போகும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், முதலாவது மனக்கசப்பு என்கிற ஒரு துருத்தி உண்டு. மனக்கசப்பு எப்படிப்பட்ட மனக்கசப்பு, ரிசன்ட்மெண்ட். சில நேரம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ரிசன்ட்மெண்ட் இஸ் அ டேஞ்சரஸ் அப்படின்றாங்க. ரிசன்ட்மெண்ட்னா என்னது, ஒரு விதமான மனதில் ஏற்படுகிற கசப்பு கலந்த வைராக்கியம். அந்த வைராக்கியத்தோடு ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை என்ன செய்து விடும், அவனுக்குள்ள ஆண்டவருடைய அந்த ரசம் என்ன செய்யாது, கிரியை செய்யவே முடியாது. பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நம்ம நினைப்போம், சி த ரிசன்ட்மெண்ட் இஸ் டேஞ்சரஸ் டாய்ஸ் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் டு பிளே. ஆப்ரஹாம் லிங்கன் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே சொல்லுவாராம், ஒன் செட் ஹிஸ் ஹார்ட் வாஸ் ஆஸ் கிரேட் ஆஸ் த வேர்ல்ட் பட் தெர் இஸ் நோ ரூம் இன் இட் ஃபார் த மெமரி ஆஃப் ராங். அவர் சொன்னாராம், என் மனம் எவ்வளோ பெருசுன்னா உலகத்தை போல பெருசு, ஆனால் அதில் ஒரு சின்ன அறை கூட இல்லை, எதை சேமிப்பு வைக்க, மெமரி ஆஃப் ராங், தவறான காரியங்களை அங்கே வைக்க. இன்னைக்கு நம்முடைய மைண்ட் அப்படி லைட்டாக தட்டி விட்டு பார்த்தோன்னா தெரியும் நமக்குள்ள எத்தனை காரியம், இன்னும் யாரெல்லாம் பழி வாங்கணும், யாரெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணாங்க, யாராருக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ரிட்டாலியேட் பண்ணணுன்ற ஒரு பெரிய லிஸ்ட்டே வைத்திருப்போம் நம்முடைய மைண்டில். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டே எதற்காக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம்னா, ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம், மறந்துடக்கூடாது, அதை அப்பப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்போம். இவன் அப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, அவன் நம்ம என்ன செய்யக்கூடாது, என்னைக்கு நாள் ஒரு நாள் நேரம் பார்த்து அடிச்சிடணும். பட் ஆனால் இந்த துருத்தி மிக மிக மோசமானது, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். எதனால, ரசம் உள்ளே வரும்போது அது என்ன செய்துவிடும், அழித்து போடும். சி இஃப் சம்படி டிட் ஆர் சேட் இன் த பாஸ்ட் லெட் இட், நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லாமல் போகுவதற்கு நம்ம என்ன செய்யணும், நம்மை நாமே சுத்திகரித்துக்கணும். ஆனால் நம்மை பார்த்து யாராவது ஒன்று சொன்னதும் நமக்கு செய்ததும் நம்ம எப்படி பிடிச்சி வச்சுக்கிறோம், ரொம்ப அந்த பச்சை மரத்தில் அடித்த ஆணி போல் நல்ல ஸ்ட்ராங்காக என்ன செய்கிறோம், பிடித்து வைத்து கொள்ளுகிறோம். அதனால தான் மார்க் 11:25 இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்கிறார், வாசியுங்கள் மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டானால் முதல்ல நம்ம என்ன செய்யணும், மன்னித்தது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், மன்னிப்பதை மாத்திரம் செய்யாம மன கசப்பை வச்சுட்டு சில பேர் இப்படியே கூட ஜெபம் பண்ணிருக்கலாம் நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே அவனை என்ன செய்யும், அடிச்சு போடும், ஏன்னா எனக்கு ரொம்ப என்ன பண்ணிட்டான், என்னை ரொம்ப மனசு நோகடிச்சிட்டான், ஏன்னா தாங்க முடியல. நம்ம அப்டேட்ஸ் ஜெபம் கூட பண்ணிடுறோம், ஆனால் கடவுள் ஜெபத்தை கேட்பார் நினைக்கிறீங்களா, கடவுள் ஜெபத்தை பார்த்து சிரிப்பார், ரைட், சிரிப்பார், சிரிக்க மாட்டாரா. நேற்று கூட யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இப்போ அவங்க சொன்னாங்க, என்ன ஒருத்தர் 1.5 லட்சம் ஏமாத்திட்டாங்க இந்த ஒரே வருஷத்தில், அந்த ஆள் அழிஞ்சே போகணும்னு. நான் சொன்னேன், உங்களை 1.5 லட்சம் ஏமாத்துனதுக்காக அவன் வாழ்க்கையே அழிஞ்சு போகணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அப்படி அவன் ஏன் வாழணும் இந்த உலகத்தில், இப்போ நீங்கள் இதுவரைக்கும் யாருமே ஏமாத்துனதே இல்லையா, கொஞ்சம் லிஸ்ட் அவுட் போட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஏமாத்திருப்பீங்க. சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம மைண்ட் வந்து அந்த மனக்கசப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப வைராக்கியமாக மாறிவிடுகிறது. இதுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே நீர் வந்து தங்கிடுறோம், இந்த மனக்கசப்புக்கு நடுவில் எப்படி கடவுள் வந்து தங்குவார், எப்படி நம்ம அந்த இந்த துருத்தியில் எப்படி போய் நல்ல ரசத்தை ஊற்ற முடியும், ஊற்றுனா என்ன ஆகும், துருத்தியும் அவுட்டு ரசமும் அவுட். ஸோ வி ஹாவ் டு வெரி கேர்ஃபுல். So forgive everyone, learn from Christ. ஒருவேளை மன்னிக்கும் தன்மையை நம்ம உலக மனிதனிடத்தில் என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ளக்கூடாது, கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ளணும். அது எவ்வளோ ஒரு ஆழமான தெரியுமா, ஏன்னா கிறிஸ்துவிடம் போய் கேட்டால் தான் தெரியும் அந்த மன்னிக்கும் தன்மையினுடைய உச்சக்கட்டம். ஏன்னா அவரை விட வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, உலகத்தை
மன்னிக்கவே முடியாது. அப்போ சில நேரம் நம்ம சொல்கிறோம், நான் இவ்வளோ மன்னித்தேன், நீ எவ்வளோ மன்னிக்கணும். நம்ம எதிராளிகிட்டையும் நம்ம சகோதரர்கிட்டையும் நம்ம பார்த்துக்கிறோம், எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இவ்வளோ மன்னித்தார், நான் இவ்வளோ தான் மன்னிக்க முடியுது. நோ ஸ்டாண்டர்ட். வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் கிரைஸ்ட். மெனி டைம் அவர் விஷன் அண்ட் மிஷன் அண்ட் ட்ரீம் மே செட் நெகட்டிவ் ரெஸ்பாண்ட். டோன்ட் வரி, ஃபர்கிவ் தம். நம்ம ஒரு பெரிய சில நேரங்களில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறோம், தூர தரிசனத்தோடு பெரிய தரிசனத்தோடு நம்ம நின்றுட்டுருப்போம், இதுதான் என்னுடைய விஷன், இப்படி தான் நான் செய்ய போகிறேன். ஒத்த வார்த்தை நெகட்டிவ் கமெண்ட் வரும், இதெல்லாம் உருப்படுமான்னு சொல்லுவாங்க. கவலையே படக்கூடாது. ஏன் தெரியுமா, அதையே நம்ம என்ன செய்யலாம், பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் முன்னேறி செல்லவே முடியாது. ஸோ வி ஹாவ் டு லேர்ன். நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது வி ஹாவ் டு ஃபர்கிவ் தம் அண்ட் வி ஹாவ் டு மூவ் ஆன். நம்ம என்ன செய்யணும், அதை விட்டு முன்னேறி செல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது ஒரு துருத்தி இருக்குது, அது ரொம்ப அதை விட முக்கியமான ஒரு துருத்தி. அந்த துருத்தியில் எப்போல்லாம் வந்து திராட்சரசம் ஒர்க்கப்படுதோ அதுவும் துருத்தி என்ன செய்து அழித்து போகிறது. அது என்ன துருத்தி அப்படின்னா, த வைன் ஸ்கின் ஆஃப் ஒரிஸ். ஒரிஸ் எப்படிப்பட்ட துருத்தி அது, கவலைகள் என்னும் ஒரு துருத்தி. இந்த துருத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெனி ஹாவ் நோ கண்ட்ரோல் ஓவர் ஒரிஸ். அவங்களுக்கு வர்ற கவலையை அவங்களால என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. எதுக்கெடுத்தாலும் கவலை, எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுவாங்க. இதில் ரொம்ப ஒரு பெத்தட்டிக் கண்டிஷன்னா, எவ்வளோதான் கவலைப்பட்டு ஒன்றும் மாற போகிறதில்ல, அதுவும் அவங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் கவலைப்படுறத விட போகிறதில்ல. அதை என்ன சொல்கிறது, கவலையை நல்லா பிடிச்சிக்கிறது, கவலையை என்னை விட்டு போ என்னை விட்டு போன்னு சொல்கிறது. ஆனால் கவலை எப்படி போகும், நம்ம அதை பிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம என்ன செய்கிறோம், கவலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கிறோம். நம்ம இப்போ கவலையோடு இருக்கும்போது கடவுள் உள்ள கிரியை செய்ய முடியுமா? சில பேருடைய கேள்வியில் எப்படி தெரியுமா, அதாவது இந்த கவலை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை உண்டாக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்முடைய சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து விடும், அழித்து விடும். நமக்குள்ளாக ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு நேர்மையாக நம்ம சிந்திக்கக்கூடாதபடி நம்முடைய சிந்தனை என்ன செய்யும், மாற்றி போடும். பைபிளில் மொத்தம் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னா, 773672 வார்த்தை இருக்காங்க மொத்த பைபிள். அது எங்கேருந்து தெரியல, நான் ஒரு இன்டர்நெட்டில் படித்தேன், ரைட்டா. அதில் 13 வார்த்தை மட்டும்தான் ஒரி, கவலை அப்படின்ற வார்த்தை வெறும் 13 தான். அதுக்கு நேர் ஆப்போசிட் பாருங்கள், ட்ரஸ்ட் வந்து 126 வார்த்தை இருக்கான், ஃபெய்த் 270 இருக்கான், பிலீவ் 226 இருக்கான், லவ் 551 வார்த்தை இருக்கான். இந்த 13 வார்த்தையிலையுமே பாருங்கள், கவலையில் 11 வார்த்தை தெரியுமா, நாட் டு ஒரி, கவலைப்படாதேன்னு தான் இருக்குது. ரெண்டு வந்து, நீ ஏன் கவலைப்படுகிறாய், ரெண்டு க்வெஸ்டின் மார்க் இருக்குது. ஒரு கவலை எதுன்னு கேட்டால், நாளை கவலை எப்படி இருக்கும், நாளைக்கு அது பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கி கவலையை பற்றி பேசலாம், நாளைக்கு ஒரு கவலை உனக்கு வரும், ஆனால் அதுக்கு பதில் நாளைக்கு வரும். இந்த 13 கவலை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டூ நாட் ஒரி. ஒரு வேத ஆராய்ச்சி என்ன சொல்லணும்னா, டூ நாட் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 10 கட்டளை ஆண்டவர் என்ன சொல்கிறார், டூ நாட் டூ அடல்ட்ரி, டூ நாட் லை, போய் சொல்லாது, டூ நாட் ஸ்டீல். அந்த வரிசையில் பார்க்கும்போது டூ நாட் ஒரி, அதுவும் எவ்வளோ பெரிய பாவமாக, 10 கட்டளையில் மீறுகிற எவ்வளோ ஒரு கொடிய பாவமோ, கவலைப்படுவது அவ்வளோ பாவமாக. கவலைப்படுற மைண்ட் என்ன நினைக்கும் தெரியுமா, சில நேரங்களில் மனிதன் கவலையின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது என்ன நினைப்பான்னா, கடவுளாலேயே என் வாழ்க்கையை மாற்ற முடியாது. அப்புறம் எப்படியா வாழ்க்கை மாறும், கடவுளாலேயே என்னோட என் வாழ்க்கையை மாற்ற முடியாது என்று நினைக்கிற அளவுக்கு நான் கவலைப்பட்டால் என் வாழ்க்கை என்ன செய்யுது, ஒரு இஸ்ஸின். ஸோ அதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஸோ ஐ டோன்ட் பிலீவ் காட் கேன் ஹேண்டில் மை ப்ராப்ளம். எப்படி சொல்லுவாங்க, கடவுளால் என்னுடைய ப்ராப்ளத்தை என்ன செய்ய முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த கவலை உள்ள இந்த துருத்தி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், நல்ல ரசத்தை எடுத்து போடும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் கவலையிலே வாழ்க்கையை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா சொல்லியிருப்பாங்க, நல்லா கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருந்திருப்பாங்க, ஆனால் கவலைப்பட்டு வாழ்க்கையை இழந்து விட்டு கடைசியில் எங்கே நிற்பாங்க, கடவுள் எங்களுக்கு என்ன செய்தார், நாங்கள் அவருக்காக ஓடணும் ஓட்டம் எவ்வளோ அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த கவலை என்கிற துருத்தியை என்ன செய்யணும், கவனமாக பயன்படுத்தணும். கவலை வருதுனாவே, எப்போ கவலை கொஞ்சம் நில்லு, நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை பார்த்து நான் சொல்ல போகிறேன், உன்னை விட என்னோடு இருக்கிற கடவுள் பெரியவன். அப்படி நம்ம சொல்ல பழகிட்டோன்னா, கவலை என்கிற துருத்தி நமக்குள்ளே என்ன செய்யாது, இருக்காது. நல்ல ரசம் ஊற்றப்படும் போது அது பாதுகாக்காக வைக்கப்படும். மூணாவது நமக்கு ஒரு துருத்தி உண்டு. அது என்ன துருத்தி தெரியுமா? த வைன் ஸ்கின் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வி என்னும் ஒரு துருத்தி. இந்த தோல்வி என்கிற ஒரு துருத்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டுடே மெனி ஆர் ரீபேரலைஸ்டு பை த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அவங்களுக்கு இன்னும் தோல்வி வரலை, ஆனால் தோல்வியின் பயம் வந்துவிட்டது. இந்த தோல்வியின் பயம் வந்ததுமே மனிதன் என்ன செய்வான்? முயற்சி என்கிறதை நிறுத்தி விடுவான், முன்னேறி போகணுன்றதை நிறுத்திடுவான். எப்படியும் தோல்வி நிச்சயம் அப்படின்னு நமக்கு டிக்ளேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இனி எதுக்கு முயற்சி செய்யணும்னு. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? நமக்கு அந்த ஃபெயிலியர் இல்லாத வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஸோ நோ ஒன் லைக்ஸ் டு ஃபெயில். யாருமே வந்து தோல்வியாக வாழணும் அல்லது தோல்வியோடு வாழணும்னு யாருமே விரும்புறதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோல்வியை எதிர்கொள்கிறோம். சம் பீப்புள் சீக் டு எஸ்கேப். சில பேர் என்ன பண்ணால், தோல்வி வரணும் அப்படி எங் எப்படியா எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்போம். ஆனால் நம்ம எவ்வளோதான் நம்ம எஸ்கேப் ஆக நினைச்சாலும் தோல்வியை நம்ம எதிர்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் நம்ம தோற்றுப்போம். இன்றைக்கி என்றைக்கு ஏமாத்திடலாம், நாளைக்கு ஏமாத்திரலாம், நாளை மறுநாள் ஏமாத்திரலாம். ஒரு நாள் என்ன செய்யும்? தோல்வி நம்ம என்ன பண்ண கழுத்தை வந்து பிடிச்சிடும். ஆனால் தோல்வியை நாம் எதிர்க்க வேண்டும். எப்படி எதிர்க்கலாம்? என்னோடு கூட யார் இருக்கா? வெற்றியின் ராஜா என்னோடு இருக்கிறார். நான் எதிர்த்து நிற்கும் போது தோல்வி என்ன செய்கிறது? தோல்வி என்கிற பயம் நம்மை விட்டு ஓடி போகிறது. தோல்வியை நம்ம சந்திப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, கடந்த கால தோல்விகளை எல்லாம் மனசை விட்டு என்ன செய்யணும்? அகற்றிடணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சில பேருக்கு நான் அதாவது எப்படிப்பட்ட பயம் இருக்கும்னா, நான் செஞ்சால் எப்பயுமே நல்லா இருக்காது, நான் செஞ்சால் அதில் ஏதாவது தப்பு வரும். இப்படி ஒரு கடந்த கால பழைய நினைவுகளில் ஏற்பட்ட தோல்விகளை மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன், தோற்று தான் போக போகிறேன் அப்படின்னு நினச்சா என்ன வந்து நிற்கும்? வீட்டு வாசலில் தோல்வி வந்து நிற்கும். முதல்ல என்ன செய்யணும்? பழைய தோல்வியை நம்மை விட்டு என்ன செய்யணுமா, தூர தள்ளி விட்டு எதிர்கால வெற்றியை குறித்து சிந்திக்க வேணுமா? எதிர்கால வெற்றி எப்படி இருக்கும்? ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார், வெற்றி வேந்தன் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு கூட நடக்கிறேன். இப்போ நான் ஒரு காலத்தில் நானாக நடந்தேன், நான் கீழே விழுந்தேன் எந்திரிச்சேன், இப்போ நான் கிறிஸ்துவோடு நடக்கிறேன், நான் கீழே விட மாட்டேன். மீறி விழுந்தால் யார் என்னை தூக்கி விடுவார்? கிறிஸ்தியனை தூக்கி விடுவார். இந்த நம்பிக்கை தான் நம்ம என்ன செய்கிறது, புது துருத்தியாய் மாற்றுகிறது. இல்லைனா இந்த தோல்வி என்கிற துருத்தி நம்ம என்ன செய்து விடும், கொஞ்சம் கொஞ்சமாய் அது நம்மை தோற்கடித்து விடும். இஃப் யூ ஒர்க் ஆன், வி கேன் சேஞ்ச் ஃபெயிலியர் இன் டு சக்சஸ் நெக்ஸ்ட் டைம். நெப்போலியன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, சிறு வயதாக இருக்கும்போது நினைப்பாராம் 10 காரியம் செஞ்சார்னா 9 காரியம் தோற்றுருவாராம். அப்போ அவர் நினைச்சாராம், நான் 10 காரியம் செஞ்சால் 9 காரியம் தோற்றுறேன், திரும்ப திரும்ப செய்வேன், ஒரு நாளைக்கு 100 காரியம் செய்வேன், அப்போ எத்தனை வெற்றி வரும்? 10 வெற்றி வரும். ஒரு நாளைக்கு 1000 காரியம் செஞ்சால் 100 வெற்றி வரும். தோல்வியை வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம நினைக்காம திரும்ப முயற்சி செய்யும் பொழுது, திரும்ப நமக்குள்ளாகவே ப்ராக்டிஸ், நம்ம அதிகமாய் தேவனை தேடுவது, அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருப்பது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? தோல்வி பயம் நம்மை விட்டு ஓடிவிடும், வெற்றியின் நிச்சயம் நமக்குள்ளாக வந்துவிடும். எனவே வி ஹாவ் டு சேஞ்ச் ஃபெயிலியர் இன்டு சக்சஸ் நெக்ஸ்ட் டைம். இன்னைக்கு தோற்றுருக்கலாம், கவலை இல்லை, அடுத்த முறை வெற்றியாக மாற்றலாம். அடுத்த ஒரு துருத்தி இருக்குது, அதுவும் ரொம்ப டேஞ்சர். இப்போ பார்த்ததெல்லாம் ரொம்ப டேஞ்சரான துருத்திகள். இந்த டேஞ்சரான துருத்தியில் என்றைக்காவது ரசம் ஊற்றினாலே என்ன ஆகும்? அந்த ரசம் கிழிந்து போகும், வீணாக போகும். இதுவும் கிளிய போகுது, துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் வீணாகி போகும். அதுன்னு கேட்டீங்கன்னா, த வைன் ஸ்கின் ஆஃப் விக்டரி, வெற்றி என்கிற துருத்தி. வெற்றி என்பது தவறா அப்படின்னு கேட்டால், வெற்றி என்பது தவறல்ல, வெற்றியை நாம் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் வெற்றி பெற்றேன். வெற்றிக்கு பின்னாடி இன்னொன்று ஓடி வரும், என்ன வரும்? ஒரு பெருமை ஓடி வந்து நின்றுக்கும். அது வந்துட்டு சொல்லும், நீ செஞ்சடா, ஓம் பெலத்தினால செஞ்ச, இன்னைக்கு எப்படி நீ இங்கே அமெரிக்காவில் வந்திருக்க, ஓம் பெலன், நம்ம பெலனா? அப்போ வெற்றியை நம்ம பார்க்கின்ற கண்ணோட்டம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். இதெல்லாம் கடவுளுடைய கிருபையினால் நான் பெற்றிருக்கிறேன்னு நம்ம நினைக்கும் போது நம்முடைய துருத்தி என்ன செய்கிறது? பெலன் உள்ளதாக மாறுது. நான் தான் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது பெருமை வந்து என்ன செய்கிறது? வெற்றியின் துருத்தியை கொஞ்சம் கொஞ்சமாய் அது அழிக்க ஆரம்பிக்கிறது. வெற்றி தேவனால் கொடுக்கப்பட்டது என்று நினைப்பது அவசியம். அதனால் பவுல் அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, பிலிப்பியர் 3 அதிகாரம் 13 வசனம் வாசியுங்கள். பிலிப்பியர் 3:13 பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார். பாருங்க சகோதரரே, நான் அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. போதும். இப்போ பவுலுக்கு எத்தனையோ வெற்றி வந்தது, வெற்றி மேல வெற்றி வரும்போதும் அந்த வெற்றியோடு அவர் நின்றல, அதை மறந்துடுறாரு. நேற்று பெற்ற வெற்றி எனக்கு பெரிய வெற்றி அல்ல, நான் என்ன செய்யணும், இன்னும் நான் என்ன செய்யணும், ஓடிக்கொண்டே எனக்கு ஒரே ஒரு வெற்றி தான் வேணும். எந்த வெற்றி? மகிமையின் நாளில் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற அந்த ஒரு வெற்றிக்காக நான் என்ன செய்கிறேன், சின்ன சின்ன வெற்றியெல்லாம் தூக்கி போட்டு ஓடுறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் ஒரு வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அதையே கையில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு முன்னவே என்ன செய்வதில்லை. பலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வெற்றிகளே தடை கற்களாய் மாறிடுச்சு, அவங்க வளர்ச்சியையே அது என்ன செய்து விட்டது, நிறுத்தி விட்டது, அதுக்கு மேலே வளரவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், என்றைக்கோ நடந்து யாரையும் பார்த்ததும், பிரதர் உங்களுக்கு தெரியுமா 10 வருஷத்துக்கு முன்ன ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடந்தது, இன்றைக்கி என்னப்பா நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுது. அந்த வாழ்க்கை தான் புது துருத்தி. கடந்த வெற்றி, பழைய கால வெற்றியவே நம்பிக்கிட்டு நான் எனக்கு நடந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கோம் என்று சொன்னால் அந்த துருத்தி அது என்ன செய்யும், நல்ல ரசம், சுவிசேஷம் என்கிற நல்ல ரசம், கிறிஸ்து என்கிற நல்ல ரசம் ஊற்றப்படும் போது அந்த துருத்தி என்ன செய்யாது, அதை பாதுகாக்க முடியாது. பெருமைக்குள்ளே கடவுள் வந்து உட்காருவாரா? பெருமை உள்ள ஒரு மனிதனுக்குள்ளே, நான் தான் உலகத்தையே சாதிச்சிட்டேன்னு சொல்கிற மனிதனுக்குள்ளே கடவுள் வந்து என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுக்கிறாரு? எல்லாராலும் கைவிடப்பட்டவர்கள், ஒன்றுமே த லீஸ்ட் மேன். ஆண்டவருக்கு அவன் தான் பெஸ்ட் மேன். ஏன் என்று சொன்னால் அவனை கொண்டு கர்த்தர் பெரிய கனி செய்வார். எனவே இந்த 4 துருத்திகளை கொண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். தீஸ் ஆர் த 4 டேஞ்சரஸ் வைன் ஸ்கின். ஒன்று வந்து மனக்கசப்பு என்கிற துருத்தி, ரெண்டாவது கவலைகள் என்கிற துருத்தி, மூன்றாவது தோல்வி என்கிற துருத்தி, நாலாவது வெற்றி என்கிற துருத்தி. இந்த 4 ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 4 நம்ம என்ன செய்து கூடாது, விழுந்து விடக்கூடாது. இல்லை எதில் விழுந்தாலும் இந்த துருத்திகள் என்ன செய்யும், நல்ல ரசத்தை கெடுத்து போடும். கடைசியாக நம்ம இந்த இந்த வசனத்தில் நம்ம இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசம் எப்படி பயன்படுத்தப்பட்டது, நல்ல திராட்சை ரசம் எதற்கு, பைபிள் எதில் சிம்பாலிக்கலாக எதில் யூஸ் பண்ணுறாங்க, எதை இயேசுவானவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார், எந்த நம்ம இப்போ துருத்திகளை பார்த்தோம், நம்ம எப்படிப்பட்ட துருத்தியாக இருக்கிறோம், நம்ம ஒரு புது துருத்தியாக இருக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அந்த சிருஷ்டி எப்படி இருக்கும், கிறிஸ்துவுக்குள் எல்லாமே புதுமையாக இருக்கும். இப்போது அந்த புது துருத்திக்குள்ள ரசம் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் 4 விதமான ரசங்கள் உண்டு. முதல் ரசம் என்னன்னு கேட்டிங்கன்னா பியூர் வைன். யோவான் 2:6 வாசிங்க. யோவான் 2:6 நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசுவானவர் போகிறார். அங்கே ரசம் குறைவுபட்ட போது இயேசுவானவர் என்ன செய்கிறாரு, சரி அங்க என்ன இருக்கு, 6 கற்சாடி இருக்கு, சுத்திகரிப்புக்கு தேவையான ஒரு கற்சாடிகள், அங்கதான் சுத்திகரிப்பு நடைபெறும். அப்போ அங்க என்ன நடந்தது, தண்ணீர் என்னவா மாறிச்சு, திராட்சை ரசமாய் மாறியது. இப்ப பாத்தீங்கன்னா இயேசுவானவர் நல்ல ரசத்தை எங்கே உருவாக்கினார் அப்படின்னு சொன்னா, அங்க இருந்த அவருக்கு கைக்கு அருகில் எது இருந்ததோ அதையே எடுத்து என்ன செய்தார், மாற்றினார். நல்ல ரசத்தை எங்கேயோ இருந்து ஆண்டவர் என்ன செய்யலை, எந்த நாட்டிலேயாவது இம்போர்ட் பண்ணலை, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு ஆர்டர் போட்டு உங்களுக்கு என்னப்பா குறவைப்பட்டுச்சா, அதை வெளிநாட்டிலேருந்து அனுப்பி வரணும்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதம் வேணும்னா கடவுள் எங்கேயோ இருந்து கொண்டு வந்து, எங்கேருந்து கொண்டு வந்து இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பதையே தேவன் என்ன செய்வார், மாற்றி அமைப்பார். அப்போ அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அதை ஜஸ்ட் அந்த ரசம் எப்படி மாறிச்சு பாருங்கள், அங்கே சாதாரண சுத்திகரிக்கின்ற அந்த பானைகள், கற்சாடிகள், சாதாரண தண்ணீர், ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அது ரொம்ப அழுக்கான தண்ணீர் கூட சொல்கிறாங்க, ஏன்னா கால் கழுவுறதுக்கு எந்த தண்ணி வச்சுருப்பாங்க, பெஸ்ட்டு அக்வா ஃபீனா வாட்டர்லாம் வைக்க மாட்டாங்க, ஸோ சாதாரண தண்ணி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவன் என்ன செய்கிறாருன்னா, அந்த சாதாரண தண்ணியை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு சின்ன கீழ்ப்படிதல், நான் சொல்கிறபடி என்ன செய்யுங்க, எடுத்துக்கொண்டு அங்கே ஊற்றுங்க. அங்கே என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்போது முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புது ரசம் எங்கே உருவாகிறதுன்னு சொன்னால், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்குள் நம்மை நாம் சுத்திகரிக்கும் பொழுது சாதாரணமாக இருக்கிற தண்ணீர் எப்படி மாறிச்சு, இப்போது ரசமாக மாறி. இப்போ நம்முடைய வாழ்க்கையை இதில் இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக உள்ள நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்படி கற்சாடிகள் சுத்திகரிக்கின்ற ஒரு வேலை செய்ய வேண்டுமோ அதே போல தன் நம்மை கிறிஸ்துவுக்குள் சுத்திகரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறார். அதுதான் இந்த புதிய திராட்சை ரசம் இங்கே உருவாச்சு. ரெண்டாவது ஒரு திராட்சை ரசம் இருக்கு. அது எப்படிப்பட்ட ரசம்னா, இட்ஸ் எ சேஞ்சிங் வைன். அப்படி எப்படி சொல்லலாம், தமிழில் சொல்லணும்னா மாறுகின்ற, மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு ரசம். லூக்கா 5:37-38 நம்ம பார்த்தோன்னா, அங்கே அதே நம்ம வாசித்த வேத பகுதியும் அதுவும் ஒன்றா தான் இருக்கும். வாசியுங்கள், லூக்கா 5:37-38. பழைய பாத்திரத்துல புதிய ரசத்தை என்ன செய்யாத, வைக்காத, வைத்தால் ரெண்டுமே என்ன செய்யும், கெட்டு போகும். ஆனா ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய புதிய மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது என்ன செய்கிறது, மனிதன் மாற்றப்படுகிறான். பழைய வாழ்க்கையோடு கூட ஆண்டவர் என்ன செய்வதில்லை, அங்கே தங்குவதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, God cannot be present in sin. ஆண்டவர் பாவத்துக்கு நடுவில் என்ன செய்ய மாட்டார், நிற்க மாட்டார். God cannot dwell in the old self. நம்முடைய பழைய சுயத்துக்குள்ளாக அல்லது பழைய வாழ்க்கை முறைக்குள்ளாக கடவுள் வந்து என்ன செய்ய மாட்டார். நம்ம வேணா மற்றவங்களோட சேர்ந்து என்ன செய்யலாம், எல்லாரும் கூட நாங்கள் எல்லாரும் போல இருப்போம் சொல்லி சேர்ந்துக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது முதல்ல என்ன செய்யும், அது அந்த ஆவியானவர் உள்ளே வந்தவுடனே மனிதனை மாற்ற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கேட்கலாம், இன்னும் சார் ரொம்ப வருஷமா ஒருத்தர் கிறிஸ்டியன் இருக்காங்க மாறவே இல்லை, அப்போ என்ன இல்லை, இன்னும் உள்ள ரசம், மாற்றத்தை உருவாக்குகிற ரசம் இல்லை. அதான் உண்மை, வேதம் அதை தான் சொல்லுது. ஒருவேளை உள்ள வேற என்ன இருக்குன்றது தெரியாது. அதனால தான் பாருங்க, you do not have peace, joy, love, indwelling. இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா, சமாதானத்தை யார் விட்டு போறா, என் சமாதானத்தை நான் வச்சு போகிறேன், என் சந்தோஷத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன், என் அன்பை உங்களுக்கு விட்டு போகிறேன். இதெல்லாம் எங்கே இருக்கும், மாற்றம் அடைந்தால் மாத்திரமே உள்ள தங்கியிருக்கும். இல்லைன்னா ஒரு வீட்டில் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அன்பு இருக்காது. அந்த வீடு எப்படி இருக்கும், வீடாட்டம் இருக்கும், ஆனால் உள்ள என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்போ திராட்சை ரசம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அது என்ன செய்கிறது, மாற்றத்தை உண்டாக்குறது. எப்படிப்பட்ட மாற்றம், இல்லாமை ஒரு இருக்கும் தன்மைக்கு மாறுது. சமாதானம் இல்லாத சூழ்நிலை சமாதானத்துக்குள் வருகிறது, சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை சந்தோஷத்துக்குள் வருகிறது. இந்த மாற்றம் எனவே தான் 2 Corinthians 5:17 சொல்லும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ இந்த மாற்றம் எங்கே வருகிறது, புதிய துருத்தியில புதிய ரசம் ஊற்றும் போது அது என்ன செய்கிறது, ஒரு மாற்றம் வருகிறது. அந்த மாற்றம் அதற்குள்ளாக பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் பழைய துருத்தியில் புதிய ரசம் ஊற்றும் போது ரசத்துக்குள் மாற்றம் உருவாகிறது. ஆனால் மாற்றத்தை தாங்க முடியாத பழைய துருத்தி கிழிந்து போகிறது. உடனே என்னாச்சு, ரசமும் அவுட்டு துருத்தியும் அவுட்டு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அட்டானிங் வைன். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பிரயசித்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு ரசம். எங்க அது நடந்தது அப்படின்னு கேட்டால், இயேசு என்ன சொல்றாரு, என்னை குடியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன், என் ரத்தத்தை சிந்துகிறேன், என் சரீரத்தை புசியுங்கள், என் ரத்தத்தை குடியுங்கள், பானம் பண்ணுங்கள் என்று சொல்றாரு. இது எதை காண்பிக்கணும்னா, இயேசுவானவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே நமக்கு ஒரு திராட்சை ரசமாய் மாற்றி கொடுத்தார். இது என்ன செய்கிறதுனா, நமக்கு ஒவ்வொரு முறையும் நினைப்பூட்டுகிறது. எதை நினைப்பூட்டுகிறது, எனக்காக இயேசுவானவர் மரித்தார். அந்த ரசம் எனக்குள்ளாக போகும்போது நான் கிறிஸ்துவின் மரணத்தை எனக்குள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவானவர் எனக்கு தருகிற உன்னதமான நித்திய ஜீவனை நான் என்ன செய்கிறேன், உணர்கிறேன். அது கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டேன் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே வருது. ஸோ வி ஹாவ் டு ட்ரிங்க் ஆல் ஆஃப் இஸ் அட்டர்னிங் பிளட். எபிரேயர் 9 அதை குறித்து எபிரேயர் எழுதிய ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கிறார். எப்படி பாருங்க, எபிரேயர் 9:12-13
ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தது, மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டு கடா இருளின் ரத்தமும், தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவினாலே தம்மித்தாமே படுத்த பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம்
பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு. அந்த ரத்தம் என்ன செய்கிறது, நம்முடைய மனசாட்சிகளை செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு புதிய ரசத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அது எப்படிப்பட்ட ரசம் என்று சொன்னால், அவருடைய சொந்த ரத்தத்தையே நமக்கு கொடுத்துட்டாரு. அது நம்ம என்ன செய்கிறது, நம்மை முழுவதுமாய் சுத்திகரிக்கின்ற ஒரு ரசம். இது நல்ல துருத்தில ஊற்றப்படும் போது என்ன செய்யும், அந்த துருத்தி உள்ள என்ன செய்யும், கம்ப்ளீட்டா ஒரு சுத்திகரிக்கும். இப்ப நமக்குள்ள ஆண்டவருடைய ரத்தம் வந்தவுடன், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கும். ஏன் நடக்கும் என்றால், அந்த ரத்தம் எப்படிப்பட்டது, அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யும், அது கிரியை செய்யக்கூடியது. ஏனென்றால் ஒரே தரம் அவர் என்ன செய்திருக்கிறார், தன்னையே பிரியச்சித்தமாக என்ன செய்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் அதே பார்த்தீங்கன்னா, 10வது அதிகாரம் எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலும் பவுல் அது அங்கே அருமையான எபிரேயர் கருத்து ஆசிரியர் சொல்ற வாசியுங்கள். அல்லாமலும் பாருங்க, காலை வெள்ளாட்டு கடாவை நீ பலியிடலாம், ஆனா அதனுடைய ரத்தம் என்ன செய்யாது, பாவத்தை நிவர்த்தி செய்யாது. ஆனா பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது கிறிஸ்துவினுடைய ரத்தம். சோ ஒரே தரம் அவர் என்ன செய்தாரு, தம்மையே பலியாக கொடுத்து தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் ஒரு புதிய ரசமாய் தன்னுடைய ரத்தத்தை மாற்றினார். முதல்ல ஒரு ரசத்தை பார்த்தோம், அது என்ன ரசம், தண்ணீர். சாதாரண தண்ணீரை கிறிஸ்துவானவர் ரசமாக மாற்றி நமக்குள்ளாக என்ன செய்கிறார், ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறாரு. ரெண்டாவது பார்த்தோம், மாற்றத்தை உருவாக்குகிற ரசம். அது வருகிற பரிசுத்தாவி வருகிற இடத்துல என்ன செய்கிறது, ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அது நமக்கு என்ன செய்கிறது, ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, நமக்காக பிரியசித்தமாக கொடுக்கப்பட்ட ரசம். அது எது எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்காக என்றென்றும் நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய பலனை பெறவும், ஒரு புதிய நம்பிக்கை பெறவும், ஒரு புதிய வாழ்க்கையில் வளரவும் ஆண்டுடைய ரத்தம் என்ன செய்கிறது, நம்மை காக்கிறது. ஒரு எந்த வாழ்க்கை சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தை சுத்திகரிப்புக்கு வேற எதுவுமே இயேசுவின் ரத்தத்தை காட்டிலும் தி பெஸ்ட் ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால், இயேசுவின் ரத்தம் அது சிந்தப்பட்டது எப்படின்னா, ஒரே தரம் எல்லாருக்காக நிறைவாக ஒரு ஒரு ரசம் உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, த வர்ஷிப்பிங் வைன். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 1வது வசனம் 13வது வசனத்தில் பரிசுத்தாவியானவர் திருச்சபை மீது விழுகிறார். பரிசுத்தாவியான மக்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்தவுடன் தே வர்ஷிப்ட், அவங்க ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டாங்க. அந்த ஆராதனை அவர்கள் வாழ்க்கை என்ன செய்தது, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. சாதாரண மக்கள் எல்லாம் எப்படி அசாதாரணமாய் மாறினார்கள், தேவனை ஆராதித்ததின் மூலமாய். ஸோ ஆராதனை என்பது ஒரு மனிதன் என்ன செய்கிறது, மாற்றி அமைக்கிறது. ஏனென்றால் ஆராதனையில் யார் சென்டர் ஆஃப், யார் ஆராதனையில் நடு மையமாக இருக்கிறதுன்னு கேட்டால், கடவுள் இருக்காது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், கார்ப்பரேட் வர்ஷிப் நம்ம கிறிஸ்தவம் பண்ணுறோம். மற்ற மதங்களெல்லாம் அப்படிப்பட்ட கார்ப்பரேட் வர்ஷிப்பில், இப்போ தான் மாடர்ன் ஜென்ரேஷன் என்ன செய்கிறாங்க, எல்லாம் கூட்டமாக ஆராதிக்கணும்னு கூப்பிட்றாங்க. இந்து மதத்தோடு இப்போ அப்படி வந்துருச்சு. ஆனால் அந்த ஆராதனை என்ன செய்கிறது, ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆண்டவருக்குள்ளே என்ன செய்கிறது, ஒரு புதிய மனிதனாக உருமாற்றம் செய்கிறது. அதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகளில் முதல் திருச்சபை உருவாவதற்கு காரணமாக இருந்த இயேசுவின் சீடர்களும் 120 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. அங்கே என்ன ஆச்சு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவங்க எல்லாரும் என்ன செய்தார்கள், மாற்றப்பட்டார்கள். தே வெயிட்டட், தே ஃபில் வித் ஹோலி ஸ்பிரிட். அதனால தான் ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லும்போது பவுல் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ அவங்களுக்கு என்ன, 100% அங்கேயே என்ன ஆயிடுச்சு, அவங்க தே பிகம் கடவுளோடு கூட என்ன செய்யப்பட்டாங்க, ஒன்றிணைக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவார்கள். எனவே ஆண்டவரை ஆராதிப்பதும், ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணுவது, ஏனென்றால் துதிகள் மத்தியில் ஆண்டவர் ஆராதிக்கிற இடத்துல அவர் வருகிறார். அப்போ தான் அவருடைய மகிழ்ச்சி அங்கே நிறைகிறது. இப்போது இந்த 4 விதமான ரசம் நல்ல துருத்தியில் இருக்கும்போது அது எப்படி இருக்குதுன்னா, துருத்தியும் பாதுகாக்கப்படும், ரசமும் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா நல்ல ரசம் ஒரு மோசமான அல்லது பழைய துருத்தியில் பார்க்கப்படும் பொழுது துருத்தியும் அடிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எனவே நாம் ஒரு நல்ல துருத்தியாக இருந்து தேவன் தருகிற நல்ல ரசமான ஆண்டவருடைய கிருபைகளை பெற்று மகிழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.